ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال الله تبارك وتعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال الله تبارك وتعالى ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا سرتك حسنتك وساءتك سيئتك فأنت مؤمن وقال عليه الصلاة والسلام أيضا يقول الله تبارك وتعالى في الحديث القدسي يا ابن آدم أنفق أنفق عليك أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு உலகத்தில் பார்க்கிறதாக இருந்தால் தீனோடு ஒரு மனிதனுக்கு முஹப்பத் வருவதுதான் ஆகப்பெரிய வெளிப்பாடு. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவரோட நெருக்கமாக உள்ள நண்பர்களை உறவினர்களை தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறான். கணவன் மனைவி யாருன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுபோல மனைவியும் கணவன் யாருன்னு புரிஞ்சிருக்கிறான். ஒரு நண்பனுக்கு அடுத்த நண்பனை பற்றிய தெளிவு இருக்குது. அவர் என்னோட இரக்கமாக இருந்தா எப்படி நடந்து கொள்வார், என்னோடு கோபப்பட்டா அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும். அதற்கு காரணம் என்னென்றா, அன்பும் கோபமும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற செயல்கள். உள்ளத்தில் மறைந்திருப்பதுகளை அவருடைய செயலால தான் கண்டுபிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட சொல்றாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட்ட, ஆயிஷா உங்களோட விருப்பு வெறுப்ப நான் இலகுவாக கண்டுபிடிப்பேன்.
நீங்க என்னோட எப்ப இரக்கம், என்னோட எப்ப கோபம், ரெண்டையும் லேசா புடிச்சு கொள்வேன்.
ஹதரத் ஆயிஷா கேட்டாங்க, எப்படி நீங்க அறிஞ்சு கொள்றீங்க யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக இருக்கிற நேரத்தில் நீங்க என்னோட கலப்பீங்க, பேசிக்கொண்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் அந்த பேச்சிட இடையில ஏதாவது சத்தியம் செய்ய வேண்டி வந்தா நீங்க சொல்லுவீங்க வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக என்பீங்க. என்னோடு ஏதாவது ஒரு மனஸ்தாபம், ஒரு கோபத்தில் இருக்கிற நேரம் சத்தியம் செய்ய வேண்டி வந்தா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமாக என்பீங்க, முஹம்மது இடத்துக்கு இப்ராஹிம் வந்துடும். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மா அஹ்ஜுரு இல்லா ஸ்வக், யா ரசூலல்லாஹ், இந்த கோபத்தை அதிருப்தியை நான் காட்டுறது உங்களோட பெயர்ல தான், உங்களோட ஜாத்தில நான் இந்த அதிருப்தியை காட்ட மாட்டேன். என்னுடைய அதிருப்திய கோபத்தை நான் உங்களுடைய பெயரோடு நிறுத்திக் கொள்வேன். அவர் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவியிட வெறுப்பு சில வார்த்தைகளால புரிஞ்சு கொண்டாங்க, மனைவியிட இரக்கத்தையும் ஒரு வார்த்தையால புரிஞ்சு கொள்றாங்கன்னா இது உலகத்தில் ஒரு பொதுவான ஒரு முறைதான். நெருக்கமாக உள்ளவர்களிட விருப்பு வெறுப்ப நாங்க இலகுவான சில செயல்களால கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஒரு கவலையான வருந்தத்தக்க விஷயம் என்னண்டா, அனைவர்களை விடவும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், எங்களோடு இருக்கும், எங்களை நூற்றுக்கு நூறு கண்காணித்துக் கொண்டிருக்கும், எங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய விருப்ப வெறுப்புகளை விளங்கிக் கொள்றதில நாம தவறு செய்கிறோம். அல்லாஹ் என்னோட விருப்பமாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம்? அல்லாஹ் என்னோடு கோபப்பட்டான் என்பதற்கு என்ன அடையாளம்? உலகத்தில் பொதுவான எண்ணம் என்னண்டா, அல்லாஹ் அன்பாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அல்லாஹ் உலகத்தை தரணும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகணும், கல்வியில முன்னேற்றம் உண்டாகணும், எதிர்பார்த்ததை விட கூடிய புள்ளிகள் கிடைக்கணும், பதவிகளும் அந்தஸ்துகளும் உரிய நேரத்தை காண முன்கூட்டி கிடைக்கணும். இப்ப மனிதன் நினைக்கிறான் அல்லாஹ் என்னோட இரக்கம், அப்படிதான் விலகி துனியா கிடைச்சா துனியாவை வச்சு அல்லாவை இட போடுறோம், அல்லாஹ் என்னோட இரக்கம். துனியாவுடைய வஸ்துக்களை கொடுக்கிறது தான் அல்லாஹோட இரக்கத்துக்கு அடையாளம் என்றிருந்தால், அல்லாஹ் முஸ்லிம் அல்லாத யாருக்கும் துனியாவிட எதையும் கொடுத்திக்க மாட்டான். ஏன், அவங்களோட அவன் எப்படி அன்பு கொள்ளும்? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆட்சியில் அமர்த்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், படிப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் துனியா கிடைக்கிறது அல்லாஹோட இரக்கத்துக்கு அடையாளம் அல்ல, துனியாவோட முன்னேற்றம் அல்லாஹோட முஹப்பத்துக்கு அடையாளம் அல்ல. துனியாவுடைய முன்னேற்றங்கள்ல வீழ்ச்சி உண்டாகிறது அல்லாஹோட கோபத்துக்கு அடையாளமும் அல்ல. பதினெண்டு, அவ்விரண்டும் அல்லாஹ் நடத்துகின்ற சோதனைகள். துனியாவில முன்னேற்றம் கிடைக்கிறா அல்லாத சோதனை, துனியாவில இருந்ததுகள் பறிபோகுதா அல்லாத சோதனை, சோதிக்கிறான். இரண்டு வகையான சோதனை, ஒன்று கொடுத்து சோதிக்கிறான், இன்னொன்று அல்லாஹ் பறித்து சோதிக்கிறான். கொடுத்து சோதிக்கிறது சுக்ர, பறித்து சோதிக்கிறது சபுர. சிலருக்கு எல்லாத்திலையும் முன்னேற்றம், இவங்க வெற்றி என்று நினைச்சிடப்படாது, அல்லாஹ் அவங்களோட நன்றி எப்படின்னு பார்க்கிறான். சிலவங்க பிடிக்கிறது எல்லாத்திலும் தோல்வி, அவங்க நாங்க கீழே விழுந்துட்டோம் நினைக்காதீங்க, உங்களோட பொறுமையை அல்லாஹ் சோதிக்கிறான், உங்களோட சபர் எப்படி. பல்லாட இறக்கத்துக்கு என்ன அடையாளம்? நாங்க அதை விளங்கணுமா இல்லையா? அல்லாஹ் இப்ப இந்த நேரம் என்னோட இரக்கமா கோபமா, அதுக்கு என்ன ஆதாரம், என்ன அடையாளம்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹோட இரக்கத்தை விளங்குறதுக்கு பல விஷயங்கள் அடையாளங்களை ஹதீஸ்ல சொல்லி தந்தான். இந்த நிலவுகள் உங்களுக்கு வருகிறதா அல்லாஹ் உங்களோட முஹப்பத்தை விளைக்கும். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்கிறான், என்ன விளக்கம்? இந்த வாழ்க்கைய தீனின் பிரகாரம் அமைச்சு கொள்ளணும். எந்த ஒரு விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறானா, அல்லாஹ் அவனோட முஹப்பத். தீனோட வாழணும், தீன படிக்கிறதுக்கு முஸ்லீமாக இருக்கணும் அவசியம் இல்லை. எங்கேயும் எல்லாம் சருத்து போடல, தீன முஸ்லீம் தான் படிக்கணும் அப்படிங்கா இல்ல. குர்ஆனை யாரும் படிக்கணும், ஹதீஸை யாரும் படிக்கணும், ஃபிக்ஹை யாரும் படிக்கணும். பரீட்சை வச்சா சில நேரம் அந்நியோ 100 எடுப்பான், எடுக்கிறோம் ஏதும். ஐரோப்பிய நாடுகள்ல யூனிவர்சிட்டிகள்ல தப்சீர் நடத்துறான் கத்தோலிக்கன். பிரான்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, தப்சீர் நடத்துறான் கத்தோலிக்கன். கிறிஸ்துவன் ஹதீஸ் நடத்துறான் எங்க, யூனிவர்சிட்டியில. படிக்கிறது படிச்சு கொடுக்கிறதுக்கு முஸ்லீமாக இருக்கணும் ஷரத் இல்ல, ஆனால் அந்த படிச்ச ஹக்கின் பிரகாரம் இந்த வாழ்க்கையை அமைக்கணும், அதுதான் வெற்றி என்ற விளக்கம் வாரதுக்கு அல்லாட முஹப்பத் தோணும். அதான் இருக்கிறது கிடையாது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு ஹைர் நாடுறானோ அவருக்கு தீனிலே விளக்கத்தை உண்டாக்குவான், ஃபிக்ஹு ஃபித்தீனை உண்டாக்குவான். ஃபிக்ஹு ஃபித்தீன் என்றா பொதுவாக சொல்லப்படுகிற விளக்கம், குர்ஆன் ஹதீஸில் இருந்து சட்டத்தை வகுத்தெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். ஃபிக்ஹுக்குள்ள ஃபுகஹாக்கள் கிட்ட உள்ள அந்த விளக்கத்தை வச்சு அதை சொல்ற. ஆனால் ஹதீஸ் அந்த கருத்தில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. தீனுடைய விளக்கம் என்பது தீனோடு வாழணும் என்ற அந்த சிந்தனை, அந்த தெளிவு உண்டாகிறதும் இந்த ஹதீஸில் உள்ளடக்கப்படுகிறது. தீனுடைய விளக்கம் இந்த உடை ரசூலுல்லாவுடைய உடையை போல வரணும், என்னுடைய வியாபாரம் ரசூலுல்லா காட்டித்தந்த முறை பிரகாரம் வரணும், எனது நிக்கா அல்லாஹுடைய ரசூல் காட்டித்தந்த பிரகாரம் அமையணும், இல்ல நான் தோல்வி அடைஞ்சிருவன் என்ற விளக்கம் ஒருத்தருக்கு கிடைக்குதா, அல்லாஹ் அவரோடு இறக்கம் என்றது கடையாளம். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் கலிமா சொன்ன முஸ்லீம்கள், ஆனா எங்கள் எல்லாருடைய மனசில் வித்தியாசம் வித்தியாசமான சிந்தனைகள் அமர்ந்திருக்குது. மஜ்மால உண்டாக இருந்தாலும் கல்வியில முன்னு நிற்கிறதெல்லாம் உண்டல்ல. எங்க எல்லாருடைய உள்ளத்தில் ஒரே விஷயம் ஒண்ணு கிடைக்குது இல்ல, ஆளுக்கால் வித்தியாசம். நாங்க எங்களை ஒரு சுய விசாரணை செஞ்சு பார்ப்போம், எங்களை ஒரு சுய விசாரணை, நாம எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், என்னிடத்தில் உள்ள ஆக பெருமதியான வஸ்து எது? அதனாலதான் நான் உயர்வடைஞ்சிக்கிறேன், அதனாலதான் எனக்கு மரியாதை, அதனாலதான் எனக்கு கண்ணியம், அதனாலதான் தலை நிமிர்ந்து வாழ்றேன், இல்லைன்னா எங்களை கணக்கெடுத்திக்க மாட்டான். அந்த கண்ணியமானது எது? எங்கட உள்ளம் என்ன விட சொல்லும்? இதுக்கு எங்கட உள்ளம் சொல்லுகிற பதில் என்ன? கொஞ்சம் பேருக்கு பதில் வரும், எங்களுக்கு டிகிற பணம், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வரும், எங்கட படிப்பு வரும் தானே வரும். இன்னும் கொஞ்சம் பேர் வரும், நாங்க இருக்கிற அந்தஸ்து. இன்னும் கொஞ்சம் பேர் வரும், எங்கட ஃபேமிலி. இந்த விடைகள் தான் நஞ்சு, இந்த விடை தான் நஞ்சு ஆபத்து. முஸ்லிமட கல்வியிலிருந்து அந்த பதில் வரப்படாது. முஸ்லிமுடைய கல்பு அவருக்கு என்ன பதில் சொல்லணும், உன்னிடத்தில் உள்ள ஆக பெருமதியான வஸ்து நீ மொழிஞ்சிருக்கிற களிமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நீ தலை விருந்து நிற்கிறது இந்த களிமாவால, இல்ல நீ கேவலப்பட்டிப்பாய், உனக்கு கபரில கண்ணியம் கிடைக்க போகுது, இதால கபரில் இருந்து எழும்பின பிறகு உன்னை தனியாக எடுத்து மரியாதை தரப்போறது இந்த களிமாவால, வேறுண்டாலையும் அல்ல. இது யாரு சொல்லி தந்தாங்க? சஹாபாக்கள் சொல்லி தந்தாங்க. இந்த சிந்தனை இருக்கும் வரைக்கும் முஸ்லிம் தலை நிமிர்ந்து வாழ்வானாம், பாத்தில்கள் முஸ்லிம்களை பார்த்து நடுங்கும். இதுக்கு மாற்றமான சிந்தனை எப்ப உருவாகுமோ பாத்தில்கள் எங்களை நசுக்க ஆரம்பிக்கும். ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்க ஒரு தாழ்ந்த கேவலப்பட்ட ஒரு கூட்டமா இருந்தோம், எங்களை போட்டு மிதிச்சாங்க எல்லாரும், இழிவான ஒரு கூட்டமாக இருந்தோம், அல்லாஹ் பணத்தையோ ஆட்சி அதிகாரத்தையோ படிப்பையோ தந்து உயர்த்தல, இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினாங்க, எங்களை கண்ணியத்துக்கு காரணம் இஸ்லாம், அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் எமது உயர்வுக்கும் கண்ணியத்துக்கும் இஸ்லாம் தான் காரணம் என்று நினைக்குமோ அது வரைக்கும் அல்லாஹ் கண்ணியமாக வைப்பான். நல்லா சிந்திங்க, இது மனசிலீகான், இஸ்லாம் தான் எங்களை கண்ணியத்துக்கு காரணம் என்பது எங்களை மனசில் இருக்கா? படுகிறதே இல்லை, அந்த மீட்டருக்கு வருதே இல்லையா? அது வருதில்லை, ஏன் வருதில்லை? ஏன் அது எங்களை உள்ளம் அதை ஏன் கபூல் செய்தில்லை? ஏன் எங்களை உள்ளம் அதை ஏற்கதில்லை? காரணம், எங்களுக்கு இஸ்லாம் சும்மா கிடைச்சாரு, இஸ்லாம் இலவசமா கிடைச்சது. எப்ப? தாயட கற்ப அறையிலிருந்து வெளியில வந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னே முஸ்லீமா தான் பார்த்த, இருந்தது முஸ்லீமான தாயுடைய மடியில கேட்ட ஆரம்ப வார்த்தைகளில் ஒன்றுதான் வலது காதில பாங்கும் இடது காதில காவத்தும். கஷ்டம் விளங்கல்ல, சும்மா கிடைச்சு இஸ்லாம். இப்ப நாங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னால ஹாஜியார்த மகன் மாறி, ஹாஜியார்த மகனுக்கு சொத்திர பாரம் விளங்கல்ல, ஹாஜியார்த விளங்கும், அவர் தான் கஷ்டப்பட்டு உழைச்சத, இவர் மகன், அவர் ஃபஜ்ரோலே வளர்ந்தவரே, அவரு பாரம் இல்லை. நாங்க பிறந்த இஸ்லாத்தர மடியில, அதால் அவரை பொறுமதி எங்களுக்கு வருதில்லை, பொறுமதி வருகுதில்லை என்பதை நாம் எப்படி உணரலாம் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, ஒரு ஊர்ல 40 குடும்பம் முருத்தத்தாகிட்டு என்று சொன்னா நாங்க அந்த வார்த்தையை வழி அனுப்புற எப்படி? இன்னால் இல்லாதி வைநாளி ராஜீவ், அதோட வழி அனுப்பியாச்சு. ஒரு கிராமம் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அதை வரவேற்கிறபடி அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு, வாரவனை வரவேற்கிற அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி, போறவனை வழி அனுப்புற இன்னாலில்லாஹ் சொல்லி, இதுதான் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற இஸ்லாத்தர மதிப்பு. இது கங்கலிக்கா? இது கங்கல் ஏதாவது செய்யறோமா? ஏறபடி எங்களுடைய இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் இன்னாலில்லாஹ்வுக்கும் நடுவில் இருக்குது. வந்தா அல்ஹம்துலில்லாஹ், போனா இன்னாலில்லாஹ். நேத்து ஒரு நண்பர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார், ஒரு கிராமத்தில் இருக்கு. இப்ப கடிதம் வரல, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு கடிதம் பாக்கல, இப்ப தனியாலிட்டின்னு வந்த ஆபீஸ்லயும் தான் கடிதம் வரும். அதில் எழுதியிருக்கிறார், அவங்களோட கிராமத்தில் இருந்து 10 பேர் இதுவரை முருத்ததாய்க்காம், சின்ன ஊரு, 10 பேர் முருத்ததாய்க்காம், எங்களால் என்ன செய்யணும்? இன்னால் இல்ல முடிச்சு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்டா, எங்களுடைய உள்ளத்தில் இந்த தீனுக்கு இருக்கிற மதிப்பு இவ்வளவுதான், மரியாதை இவ்வளவுதான், பெருமதி இவ்வளவுதான், தீனோட உள்ள அன்பு இவ்வளவுதான், தீன சுமந்த முஸ்லிம்களோட உள்ள பரிதாபம் இவ்வளவுதான். வாயோட முடிஞ்சு இதே சபையில் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலி அல்லாஹு தாலான்னு விருந்திருந்தா இந்த கார்கூசாரிய கேட்டோன்னு எப்படி நிப்பான்? இன்னால் இல்ல சொல்லிட்டு சும்மிப்பாங்களா? ஹஜரத் ரசூலுல்லாஹ் அஷ்ஷராத்து ஸா கியாமத்துடைய அடையாளங்களை பத்தி பயான் செய்வாங்க. கடைசி காலத்தில் தஜ்ஜாலால உலகத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகளை பத்தி சொல்லுவாங்க. அவனுக்கு பின்னால நிறைய பேர் மதம் மாறி முர்த்ததா போவாங்க என்று சொன்னா சஹாபாக்கள மஜ்மால அழுக ஓச எழும்புமாம். ஏ இவ்வளவு கஷ்டப்பட்டு காத்த இந்த இஸ்லாத்தை அவன் வந்து லேசா பறிச்சிட்டு போறானா? ஆத்திரம் தாங்கல்ல, எப்பவோ நடக்க போறதை கேட்டு அழுக, நடந்ததை கண்டிருந்த எப்படி வாங்க? அப்ப நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு ஏன் ஆத்திரம் வருகிறதில்லைன்னா நாம் இந்த தீனை தியாகம் செய்து அடையல்ல. ஆத்திரம் வரும் ரெண்டு கூட்டத்துக்காம். ஆத்திரம் வர யாருக்காம்? ரெண்டு கூட்டத்துக்கு. ஒன்று யாருக்கு? தியாகம் செஞ்சு அடைஞ்சதில் பாதிப்பு வருகிறதே அவங்களுக்கு ஆத்திரம் வரும். இன்னொரு கூட்டம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கை கிட்ட கிடைச்சது, ஆனா அவங்க அதை எடுக்காம உழைஞ்சாங்க. இவங்களும் பிற்காலத்தில் வருந்தி ஆத்திரப்படுவாங்க. யஹூதிகளுக்கு இதான் நடந்துச்சு. யஹூதிகளுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் உலகத்தில் உள்ள எந்த மதத்தவருக்கும் கொடுக்காத பஷாரத்தை யூத கிறிஸ்துவர்கள் சொன்னார். வேற எந்த மதக்காரருக்கும் அதை சொல்லல. யூதர்களுக்கு என்ன சொன்னாங்க, கிறிஸ்துவர்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க மட்டும் முஸ்லிமானா அல்லாஹ் டபுள் கூலி தருவான். குஃபாரிகளுக்கு இது கிடைக்காது. யஹூதி நஸ்ரானிக்கு மட்டும் சொன்னாங்க. ஏன்? காரணம், நீங்க என்னையும் ஈமான் கொள்றீங்க, யஹூதிகள் ஹஜரத் மூசாவையும் ஈமான் கொள்றாங்க, கிறிஸ்துவர்கள் என்னையும் ஈமான் கொள்றீங்க, உங்களோட நபியான ஹஜரத் ஈசாவையும் நம்பிக்கை கொள்றீங்க, அல்லாஹ் இரட்டிப்பான கூலி கொடுப்பான். ஆனா அவங்களுக்கு இருந்த பொறாம ஹக்கண்டு விளங்கியும் அதை தட்டினான். இந்த வெள்ளிக்கிழமை பாருங்க, வெள்ளிக்கிழமை எவ்வளவு முபாரக்கான நாள். அதட பகல் நேரத்தில் அல்லாஹ் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறான், கேட்டது கபூல், அடுத்த ஆறு நாளையிலையும் அந்த நேரம் இல்லை. இதை யாருக்கு அல்லாஹ் தூக்கி கொடுத்தான்? பெக்கோட கொடுத்தான். இந்த எடுங்க யாருக்கு? யஹூதிகளுக்கு கொடுத்தான். அவருக்கு நஷ்ட, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சரி வராது. அப்ப எப்ப வேணும்? சனிக்கிழமை வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் கிறிஸ்துவர்களை கொடுத்தான். அவங்க சொன்னாங்க, எங்களை வெள்ளிக்கிழமானோ, அது எப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. கையில கொடுத்ததை காலால உடஞ்சாங்க, அதுவும் எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. இதனாலதான் பிற்காலத்தில் இருந்த யஹூதிகளுக்கு ஆத்திரம் வந்துச்சு. கைக்கு எட்டியது வாய் கட்டலையே, ஆத்திரப்பட்டாங்க. புகாரி ஷரீஃபில் இருக்கிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட வராங்க யஹூதிகள். வந்து என்ன சொன்னாங்க, உமர் உங்களோட குர்ஆனில் ஒரு ஆயத் திறக்கப்பட்டிருக்குது, நம்மை நோக்கி அது இறக்கப்பட்டிருந்தால் இறங்கிய நாள் பெருநாளாக மாறிக்கும். அப்படி 6300க்கு மேற்பட்ட ஆயத்துகள்ல யஹூதி பெருநாளாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆயத்தை புறக்கிக்கிறாங்க. என்ன ஆயத்து? எங்களுக்கு எழுப்பி முழு குர்ஆனிலையும் சந்தோஷமான ஒரு ஆயத்தை சொல்லுவோம். என்ன என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் சொல்வாரு, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, நல்ல சாப்பிடுங்க குடிங்க, நல்ல சந்தோஷமான ஆயத்து. அல்லாஹ் என்ன சொல்வாரு? பன்கிஹூ மா தாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா. நாலு கல்யாணம் வரைக்கும் முடியுங்க. எங்கட கண்ணில பத்திதான் ஹவாஹிசுகள் ஆச்சகம் அல்லது சுவர்க்கத்துக்கு நீங்க சந்தோஷமா நுழைங்க. ஆயத்து யஹூதி 6000 சொச்சம் ஆயத்துகளை படித்தான். அவனுக்கு இரண்டும் படல, பெருநாள் அளவுக்கு சந்தோஷம் வரல. அவனுக்கு மிஸ்ஸானதுதான் அவனுக்கு பட்டுச்சு. அவன் சொன்னான், உங்களோட தீன முக்கம்மலாக்கி முடிச்சுட்டோம் என்ற ஆயத்து வந்துச்சே, அந்த நாளை தான் பெருநாள் அடிச்சுப்போம். அவனுக்கு பெருமதியா பட்டுச்சு தீன். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றுதான் உங்களோட தீன பூர்த்தியாக்கினோம் என்றால், மறு வார்த்தையில் சொல்லதாக இருந்தால், என்னுடைய ஞாபத்தை பூர்த்தியாக்கி தந்து விட்டேன். ஞாபத்தொண்டு முழுமையாக கிடைக்கிறது, எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தீன் ஆக பெரிய ஞாபத். இது யஹூதிகள் ஹாலத். இரண்டாவது ஆத்திரம் வரும், தியாகம் செஞ்சு அடைஞ்சவங்களுக்கு ஆத்திரம் வரும். அதான் சாபாக்கள் வந்தார். ஹதரத் உம்மு ஷரீக் ரலி அல்லாஹு தாலா இருந்தாங்க. உம்மு ஷரீக் யார்? இவன் யமனில் இருந்து வந்த ஒரு பெண். யமனில் உள்ள தௌஸ் என்ற கபீலாவோடு வந்தவர். அந்த கபீலாவில் இருந்து வந்து மக்காவில் இருந்தவர். அல்லாஹ் உம்மு ஷரீக்கு ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை நசீபாக்கினார். கலிமா கிடைச்சிட்டு முஸ்லீம் ஆயிட்டான். இவ என்ன நினைக்கணும்? நான் முஸ்லீம், தொழுக பரல் இல்ல. அப்ப தொழுக கடமையாக்கப்படல, ஜகாத் இல்ல, ரமலான் நோன்பு இல்ல, இந்த முறையிலுள்ள ஹஜ் இல்ல, வட்டி ஹராம் இல்ல, மதுபானம் ஹராம் இல்ல. எப்படி காபத்துல்லாவை பார்த்து கொண்டு மௌத்தாகிற மாதிரி எங்களை மாதிரி சோம்பேறிகள் என்றா அப்படித்தான் ஐடியா பண்ணுவோம். அதுல தும்மு ஷரீக் முடிவெடுத்தா, அல்லாஹ் என்ன பிறக்கு இந்த தீனை தந்திருக்கிறது, நான் அனுபவித்துட்டு மௌத்தாக அல்ல, நான் கபரு போற நேரம் என்னால உருவாக்கப்பட்ட பல பேர் இந்த பூமிக்கு மேல வாழணும். இந்த கலிமா எனக்கு தரப்பட்ட அமானிதம், பரப்பாம மௌத்தாக அல்ல. ஏ ஒரு பெண்ணோட சம்பவத்தை சொல்ற, ஆம்பளை சகாபாக்களோட சம்பவம் இல்லையா இருக்குது, பெண்ணோட சம்பவத்தை சொல்ற எங்களே வெக்கம் வர. அவக்கு வந்த ரோஷமாவது எமக்கு இல்லையேன்னு வெக்கம் வர. அவக்குள்ள ஃபிக்ர் நமக்கு இல்ல. உம்மு ஷரீக்குடைய ஃபிக்ரை பாருங்க. அவ இதை அமானிதமாக எடுத்தா, தந்த கலிமா அமானிதம். அமானிதம் என்ற உணர்வை எது ஏற்பட்டுச்சுன்னா, கலிமா கிடைச்சது பாதுகாப்பான ஒரு சூழலில் அல்ல, பயங்கர சூழலில் வாள்களுக்கு கீழால் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கலிமா அடைஞ்சான். ஃபிக்ர் பண்ணினா மௌத்துக்கு முந்தி இந்த கலிமாவை தாவத் செஞ்சுட்டு எப்படி மௌத்தாகிற, இதுக்கு வழி என்ன? தாவத்து செய்யறதுக்கண்டு இஸ்தாபிக்கப்பட்ட எந்த வழிகளும் இல்ல, கஷ்டு போக அமைப்புகளும் இல்ல, ஜமாத்துடைய அமைப்புகளும் இல்ல. தாவத்தின் ஆரம்ப காலம் அல் மர்ஹலத்துல் உலா, ஆரம்ப காலம். முடிவெடுத்தா அவட தொழில தாவத்துக்கு பயன்படுத்த. அவட தொழில் என்ன? பேங்க் மேனேஜர் அல்லவ முஷரிக்கு? பேங்க் மேனேஜர் அல்ல. என்ன தொழில் அவட? வீடுகளை பெய்து உடுப்பு கழுவி கொடுக்கிறார். விறகு கொண்டு வார, தண்ணி கொண்டு வார, வீட்டு வேலைகள் செஞ்சு கொடுக்கிறேன். சமுதாயத்தில் ஒரு கீழ்த்தரமான தொழிலாக பார்க்கப்படுகிற ஒரு வேலையை தான் அதுல தும்பு சரிக்கு செஞ்சா. ஆனாலும் அவ விடல, இதை இதன் மூலமாக பல பேருக்கு ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்த்தலாம். சீக்கிரம் வேலை போற யாரே, பெரிய பெரிய காவிர்கள் விட்டு போற அவங்க, அந்த ஆட்கள் தான் காபத்துல்லாவு கிட்ட உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாவை அழிக்க திட்டம் போடுறாங்க. முஸ்லீம்களை பூண்டோடு கலட்டி வீச திட்டம் போடுறாங்க. அவங்க வீடுகளுக்குள் இவக்கு வேலை கிடைக்குது. பெண்களோட கதச்சி 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 இஸ்லாத்தை பத்திய நல்லெண்ணத்தை உண்டாக்குறான். அவங்களுக்கு சொல்றா, உங்களுக்கு வந்திருக்கிற தகவல்கள் பில, ரசூலுல்லாவை பத்தி உங்களுக்கு பொய்யான செய்திகள் வந்திருக்குது. உண்மை இதுதான். அவர் எங்களுக்கு என்ன சொல்றார், உங்களை எதிர்க்கிறவரையும் ஆதரிங்க, வெட்டி நடக்கிறவரை சேர்ந்து நடவுங்க, அடிச்சவரையும் அணைங்க, இதான் சொல்லித்தராரு. அந்த பெண்களுக்கு அப்படியே சொல்லித்தராரு. அவங்களுக்கு இது ஆச்சரியம். இஸ்லாத்தை பத்திய நல்லெண்ணம் போகுது. அதே பெண்களுடைய கணவன்மார் தான் காபத்துல்லாவில அந்த பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான குரோதத்தை விரோதத்தை வளர்க்கிறாங்க. இவங்க சபை முடிஞ்சு கோபத்தோட வீட்டு வந்தா வீட்டில் பெண்கள் மறுபகுதி பேசுறாங்க. இவங்க வந்து ரசூலுல்லாவை கேச பெண்கள் ரசூலுல்லாவுக்கு ஆதரவா பேசுறாங்க. யோசித்தாங்க, யாரப்பா இது இவங்களோட தலைய கழுவிக்கு, இந்த ஆளை கண்டுபிடிக்கணும். ஆள் மாட்டிக்கிட்டா யாரு, ஹஜ்ரத் முஷரி. ஆளை கைது செஞ்சாச்சு, முடிவெடுத்தாங்க. சொன்னாங்க, உனக்கு நாங்களே தண்டனை தருவோம், ஆனால் உன்ன கபீலா தௌஸ் கிளையில் உள்ள தலைவர்களோட நமக்கு தொடர்பு இருக்குது, ஆகவே அவர்களிடமே உன்னை ஒப்படைக்க போறோம், அவன் உனக்கு தண்டனை தருவான். உம்மு ஷரீக்கு அனுப்புறாங்க ஒட்டகத்தில், ஒட்டகத்துல முள்ளுக்கு மேல உட்கார வச்சு, ஒரு ஷீட் கூட போடல. இந்த புஷ் சைக்கிள் இதுல சீட்டை கலட்டிட்டு உட்கார வச்சா போயிடுமா, இது போல போறாங்க. சென்ற குத்தம் என்ன, அல்லாஹ பத்தி அறிமுகப்படுத்தின தாவத். ஏன் தாவத்து கொடுத்தா, ரசூலுல்லாவுக்கு சொல்லல தாவத்து கொடுங்க, தீனோட வந்த முஹப்பத் அன்பு, இந்த தீனோட வந்த பற்று. அவங்க ரெண்டு பேரும் நியமிச்சாங்க. உம்மு ஷரீக்க மதம் மாத்துறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பு. எப்படி மதம் மாத்தணும், பாலைவனத்தில் கொண்டு போய் கட்டி போடணும், தாகத்தில கத்துவா. அந்த நேரம் நீங்க சொல்லணும், தண்ணி தரணும்னா இஸ்லாத்தை விடு, ஒன்று வருவா இல்லடி போயிடுவான். அதுல தும்மு ஷரீக் சொல்றாங்க, ஹாஃபிஸ் இப்னு ஜௌஸி ஸிஃபத்து ஸஃவால் இது எழுதுறாங்க. அதுல தும்மு ஷரீக் சொல்றாங்க, என்ன கொண்டு போய் நிப்பட்டுவாங்க நடு பாலைவனத்தில். பாருங்க, இந்தியாவில் வெயிலுக்கு 1700 பேர் போயிட்டாங்க, சூட்ட தாங்கலாம. இவ கொல்ல வண்டியை கொண்டு வைத்து வைக்கிற பாலைவனத்தில். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் அகோர வெயில், அந்த வெயில கொண்டு போய் கட்டி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் நிழல்ல போய் நிக்கிறாங்க. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, உலகத்தை பார்க்கிற கடைசி பார்வை என்று நினைச்சுக்கொண்டு அப்படி கண்ண பொத்திட்டார். இன்னைக்கு மௌத்து தான். அந்த ஒரு கொடுமையான நேரத்திலையும் இந்த தீனில நிலச்சி நின்றது ஏண்ட கட்டித்தனம் இல்ல, அல்லாஹ் என்ன நிறுத்தினான். உமிஷரி சொல்றான், அல்லாஹ் என்ன பாதுகாத்த, கண்ணை மூடி தலைய கீழே போட்டன், கொஞ்ச நேரத்தில் நெஞ்செல்லாம் குளிருது, கண்ணை திறந்து பார்த்தா ஒரு வாளி நிறைய தண்ணி முன்னால் நிக்குது. கொஞ்சம் எடுத்து குடிச்சன், வாளி மேல போகுது. எங்கிருந்து தண்ணி வந்துச்சு, வானத்திலிருந்து மலக்குகள் இறக்குறாங்க, மேல போகுது கீழ வருகிறது, கொஞ்சம் குடிச்சொன்ன மேல எழுப்புது. அதுக்கு பிறகு வாலி என்று விட்டாங்க. தாராளமாக குடிச்சு அந்த மேனியில் தண்ணியை ஊத்திக்கிட்டேன். ரெண்டு பேரும் ஒழும்பிட்டு வராங்க, என்ன எண்ணத்தோடு வந்திருப்பாங்க, மயித்து தூக்க வந்தாங்க. பார்த்தா நிலைமை மாறி, எழும்பி வார ரெண்டு பேரும் மையத்து மாறி வாராங்க, இவ ரூஹோட இருக்கிறான், இவ தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற உஷாரா இருக்கிறான். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, நீ ஒட்டகத்திலிருந்து கீழ் இறங்கி இருக்கிறா, எப்படி என்ன கட்டுகிற அவுத்தா சொல்லி சொன்னா, நான் எலும்பு கீழ் இறங்கவே இல்லை. பெங்களுக்கு தண்ணி ஒன்னு உடம்பு நினைச்சிக்கு, அல்லாஹ் தண்ணி தந்தான். எங்கிருந்து? வானத்திலிருந்து இறக்கினான். அவங்க கடைசியில் சொல்லிட்டு போனாங்க, எங்கட பாத்திரத்தை பார்ப்போம், அதுல தண்ணி குறைவாக இருந்தா, தண்ணி குறையாம அப்படியே இருந்தா ஓண்ட தீன் சிறந்த தீன். தீனுக்கு ஹைரும் மின் தீனினா, ஓண்ட தீன் எங்கட தீனோட சிறந்தது. பார்த்தாங்க ஒரு தண்ணியும் குறைஞ்சில்ல. அங்கே ஷஹாதா சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். யார் உம்மு ஷரீக்கை முருத்தத்தாக்க நினைத்தார்களோ, இவர்களுடைய தியாகம் அல்லாஹுடைய உதவி, அவர்களை அல்லாஹ் முஸ்லீமாக்கி அனுப்பினான். இந்த உறுதி நம்மள்கிட்ட தீனில இருந்த பற்று, தீனில இருந்த முஹப்பத், அதுக்கு முன்னால எந்த தியாகத்தையும் செய்ய தயார். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அந்த வகையில அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இந்த ஒரு மாணவ பருவம், அதிலேயும் கடைசி கட்டம் உயர் கல்வித்துறையில இருக்கிற உங்களுக்கு அல்லாஹ் இந்த வயதிலேயே தீனுடைய கவலையை ஏற்படுத்துவதற்காக அல்லது தீனுக்காக சில நேரங்களை செலவழிக்க, தீனை பற்றி கொஞ்சம் சிந்திக்க இந்த வயதிலேயே அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தது மிகப்பெரிய பாக்கியங்களிலும் ஒரு பாக்கியம். இது ஒரு பாக்கியமா நினைக்கும். நாங்கள் எல்லாரும் உணரணும் என்னென்னா, எங்களுக்கு என்ன மனசுல வருகிறதா, தீன் தீன் என்று நேரம் கொடுக்கிறதால எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் மங்கி போய்த்திரும். உலகத்தில் எல்லாரும் பயமாதான், தீனுக்கு நேரம் கொடுத்தா எங்கட அதெல்லாம் அடிபடுவோம், தீனுக்கு காசு கொடுத்தா காசெல்லாம் இல்லாம போயிடும், தீனுக்காக எங்க உடலை செலவழிச்சா உடல் பலகீனமா போகும், தீனு செலவழிக்க பயம், தீனில் ஈடுபட பயம், அவமானம் வரும், இழிவு வரும், பயம். இந்த பாருங்க, எல்லா இடங்களிலேயும் சமுதாயத்தை பற்றி கவலை உள்ளாக்கலிதானே. பள்ளியில நிர்வாகிகளை சந்திச்சு, உங்களோட மஹல்லா எப்படி இருக்குதுன்னு கேட்டா, மாஷா அல்லாஹ் மஸ்ஜிது நபவீர மாஹோல் இருக்குதுன்னு சொல்ற மஹல்லாக்கள் இருக்குமா? ட்ரஸ்டி பட்டியலோட கொண்டு வருவாரு, இப்படி தவறு செய்தாக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இது பண்றாக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவரிட பட்டியலையும். ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியரையும் சந்திச்சு, உங்களுடைய ஸ்கூல்ல மாணவர்கள் எப்படி என்று கேட்டா, சுபஹானல்லாஹ், சாவாக்கள் தோத்துருவாங்கப்பா, அப்படி தங்க போங்க சொல்லுவா, சொல்ல மாட்டார், பிரின்சிபல் சொல்லுவார், எங்கடா வாயுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல பிள்ளை. அதிகமான பெற்றோர்கள்ட்ட கேட்டா வெளியால சொல்ல முடியலாட்டையும் மனதால நொந்து கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய ஹாலாத்தை பார்த்து. இந்த தவறுகளை துல்லியமாக கணக்கெடுகிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லையா? அழகா சொல்லுவாங்க, இத்தனை பேர் எடுத்து ஆய்வு செஞ்சோம், இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை வீதம் வீதம் சொல்லுவாங்க. பூனை மணிகற்ற யாரு? ஆள் இல்ல. விகிதாச்சாரம் பார்க்க, எழுத, அதை பத்தி கதைக்கு எல்லாம் அழைக்குது. இவங்களையும் இடத்துக்கு வந்து சேர்த்துற யாரு? ஏன் சேர்த்த முடியல? தவறுகளை பற்றி கதைக்கப்பட்டாலும் ஏன் தவறிலிருந்து மக்கள் விடுபடாமல் இருக்கிறான், வீடுக்குள்ள முழுமையாக என் மக்கள் வராமல் இருக்கிறான். ஹஜரத் மௌலானா இல்யா சாப் ரஹ்மத்துல்லா அலை இந்த தாத்பரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நாங்க செய்த இந்த வேலையை பார்த்து மக்கள் இந்த வேலைக்கு ஒரு பேரு போட்டுட்டாங்க. வீடு வீடாக தட்டி தாவத் செய்யறோமே, இதை பார்த்து மக்கள் என்ன பேர் வச்சுட்டாங்க, தப்லீக் ஜமாத் பேர் வச்சுட்டாங்க. தப்லீக் என்ன, எத்தி வைத்தல். எத்தி வைக்கிறதுல ரெண்டு பகுதிக்கு, ஒரு வாரத்துக்கு பல மாதிரி அர்த்தம் சொல்லலாமா இல்லையா. ஒருத்தர் ஒரு சோத்து மணியை வாயில போட்டாலும் சாப்பிட்டார் தான், ரெண்டு சகன விட்டாலும் சாப்பிட்டார் தான். சொல் மாறு இல்ல, ஒரு சோத்து மணியை போட்டாலும் சாப்பிட்டார் தான் சொல்ற, ரெண்டு சகன தின்னாலும் சாப்பிட்டார். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தமிழ் சொல்லும், மக்கள் எப்படி தாவத் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மக்கள் விளங்கினாங்க, தவறு நடக்கிற இடங்கள், பிழைகள் நடக்கிற இடத்துக்கு அவங்க செய்த தவறை பற்றி காதுக்கு செய்தி கொடுத்தா எங்களை பொறுப்பு முடிஞ்சு. காதைத்தான் அவங்க எடுத்துக்கணும் காது. இதனால உலகத்தில் உள்ள நவீன சாதனங்கள் எல்லாத்தையும் பாவிச்சு தாவா செய்தாங்க. இன்டர்நெட் ஓணுமா, பேஸ்புக் ஓணுமா, ஏ காது கொடுக்கறதானே, பயான டேப் பண்ணி போட்டாச்சு. எத்தனை பேர் சுபகாரம், 2 லட்சம் பேர் பயம் கேட்டீங்க, சொல்லஞ்சு போச்சு. எங்க கேட்டீங்க, காதுக்கு. அதோட முடிச்சு, வாப்பாட்ட கேளுங்க, ஏன் மகனை விட்டு வச்சுக்க, இப்படி உங்களோட மகன் பழுதா போய்த்தான், அவனை நீங்க பாக்குற இல்லையா, வாப்பன்னு சொல்லுவாரு. எத்தனை முயற்சி தெரியுமா செஞ்சேன், ஏலாம கை விட்டு போட்டேன். அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சுப்பாரு, ஒரு 1000 முறை சொல்லிப்பாரா, சொல்லிக்க மாட்டாரு. சொல்லி பார்த்தாராம் கைவிட்டாராம். ஊர்ல போயிட்டு நிர்வாகத்திட்ட, என்னப்பா பயம் செஞ்சீங்க, இந்தியாவிலிருந்து ஹசரத்துக்கு வந்து பயம் பண்ணின அவனால. அப்படித்தான் எங்க ஹசரத் அவர் சொல்லுவாரு, பண்ணிக்கிற பயான்களை மாடு கொஞ்சத்துக்கு பண்ணினா மாடெல்லாம் மனுஷனாகுமா, அவளும் பயம் பண்ணிக்கலாம். பயம் பண்ணி முடிஞ்சு, அதனால விட்டாச்சு. மௌலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லா சொன்னாங்க, இப்படி விளங்குவாங்கன்றதான் பயம். மக்கள் தபலீகன்னு பேர் வச்சுட்டாங்க, இப்படி விளங்கிடுவாங்க. நான் இதுக்கு பேர் வைக்கிறதாக இருந்தால் இதோட பேர் வேற, இந்த பேரை காதோட சம்பந்தப்படுத்த மாட்டேன், உள்ளத்தோட சம்பந்தப்படுத்துவேன். என்ன பேர் வைப்பேன், தஹ்ரீக் ஈமான், உள்ளத்தை சீராக்கும் முயற்சி என்று பெயர் வைப்பேன். ஏன், நபிமார்கள் வந்தது காலுக்கு செய்தி கொடுக்கவில்லை, உள்ளத்தை சீராக்க. எல்லா நபிகளின் மக்சதும் அதுதான். உள்ளத்தை எப்படி சீராக்குற, உள்ளத்தை சீராக்க வழி தவறு செய்தவர்கிட்ட போய்கொண்டே இருக்கணும், கஷ்டு போயிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவர் ஆதரிக்கட்டும் எதிர்க்கட்டும், சிரிக்கட்டும் மூஞ்சில பாஞ்சு விழட்டும், புகழட்டும் ஏசட்டும், எங்களை மரியாதைப்படுத்தட்டும் அவமரியாதைப்படுத்தட்டும், போய்கொண்டே இருப்போம். எதுவரை ரெண்டில ஒன்றாகும், ஒன்றோ நாங்க சொல்றபடிக்கு அவர் திருந்தி வருவார், அல்லது எங்களுக்கும் அவருக்கும் மௌத்து வரும். இதுதான் நபிமார்கள தபலீகு. இப்படி எல்லா வாப்பமாரும் தாவத் செஞ்சா மகன் மாறிப்பாங்களா, எல்லா பிக்கர் எடுக்கிறவங்களும் இப்படி கஷ்டம் செஞ்சா, இப்படி தாவத் செஞ்சா அந்த ஊர்ல தவறு செய்யறவங்க இருக்க மாட்டாங்க. காதோட போதுமாக்குறதாலதான் சமுதாயம் திறந்ததில்லை. ஆனால் உள்ளம் வரை உழைக்க கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், ஏற்றி கிடைக்கும், அடிப்பான், உதைவான், எல்லாருக்கும் முன்னால போய் திட்டுவான், எல்லாம் நடக்கும். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த தாவத்தை கொடுக்க அவங்க இவ்வளவு ஏற்று பேச்சு கேட்டதுதான். ஒரு இடத்துக்கு போனாங்க, புகாரி ஷெரீஃப்லிக்கு. ஒரு நோயாளியை பார்க்க போனாங்க. போனா ஒரு சந்தியில கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. முஸ்லீமும் இருக்குது அதுல, முனாஃபிக்கும் இருக்குது, யஹூதியும் இருக்குது, முஷ்ரிக்கும் இருக்குது. மிக்ஸ் ஃப்ரூட் சாலட் மாதிரி பாட்டி நிக்கிறது எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கொஞ்சம் தாவத்து கொடுத்தாங்க. புகாரி ஷரீஃபில் பல இடங்கள் இந்த சம்பவம் வருது. தாவத்து கொடுத்தா அப்துல்லா இபின் உபை நின்றாங்க. படா நயவஞ்சகர்கள தலைவர் அவன்னா, முகமது இங்க வாங்க. இந்த கதையெல்லாம் உங்களோட ஆட்களை மட்டும் தனிய வச்சு பேசிக்குவோம். எல்லாரும் நிக்கிற இடத்துல பொது மஜ்மால் இது பேசி வருவான். உங்களோட இந்த குர்ஆன் இந்த பயான் எல்லாம் உங்களோட ஆட்களை மட்டுப்படுத்தி செஞ்சுவோம். எல்லாரும் நிக்கிற இடத்துல நீங்க பேசுவான. அவரத்தில் ஒரு சஹாபி நின்றாரு. நீங்க கொடுக்கிற தாவத் அல்லாஹ்விட்ட கபூல் ஆகுதுண்டா, அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தாவத்து பிறகு உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்புதா? நீங்க முறையாக ஹிக்மத்தோட அல்லாஹோட தொடர்பு கொண்டு தாவத்து கொடுத்தீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு எதிரான ஏச்சு பேச்சுகள் வருதா, சூழ்ச்சிகள் நடக்குதா, நீங்க நினைங்க உங்களோட தாவத் அல்லாஹ்விட்ட கபூல் ஆகி. கைசாண்ட மகன் மக்கால் இருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுத்தாங்க. போனாங்க 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 போனாங்க, கணக்கே எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போனாலும் கணக்கே இல்லை, பேச கேட்கவே தயார் இல்லை. இத பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரம் வந்துட்டு, கவலை வந்துட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இதுக்கு போற இவனை சந்திக்க போவான். இது ஒரு கஷ்டில் இவன் போகப்படாது. நாங்க சொல்ற எங்கேயாவது ரூம் உண்டு போய் தொத்திர தட்டி அவ ஏசி போட்டா மஷூரால வந்து செல்றா, இது போற இவட ரூமுக்கு அனுப்பானுமான் அவன் மண். அப்ப முடிவு செஞ்சாச்சு அவன் இது போற நரகவாதி. அதுல துமரம் வந்த ஆத்திரத்தில் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் நான் என்ன வேலையை செஞ்சு நிக்கிறேன், நான் என்ன வேலை? அல்லாஹ் ரசூல் பேசிக் கொண்டே இருந்தான். நாங்களும் நான் நினைக்கணும் எங்களை தாவத்தில குறபாடு, உரையா சொல்ல கிடைக்கல, அல்லது அல்லாவோட எங்களோட தொடர்பு சீர் இல்ல, இதாலதான் அவனுக்கு விளங்கல்ல. அல்லாத நபிக்கு அப்படி என்ன குறை? பிக்கர்ல குறவா, துவாவில குறவா, தாவத்துடைய உஸ்லூப்ல முறையில ஒன்றிலே குறை இல்ல. ஆனால் தாவத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற சுன்னத்தி எது, அதுக்கு எதிர்ப்பு வரும். மனப்பாரங்கள் கசப்புகள் அதுல வரும், அல்லாட வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடிக்கு பேய்த்துக் கொண்டு இருந்தாங்க. அவர் ஷஹாதா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். இப்ப கேட்டாங்க ஹஜ்ரத் உமர்கிட்ட, ஒரு ரிவாயத்திலிருந்து ஹஜ்ரத் உமர் வருந்தினாங்க, முஸ்லீமாக வர இருந்த ஒருத்தர்கிட்ட புகவானம் என்று நான் சொன்னேனே. தாவத் என்பது இதுதான். ஒரு மனிதனிடம் முயற்சி செய்யணும், அந்த மனிதன் சீராகிற வரை அல்லது அவனுக்கோ எங்களுக்கோ வஃபாத்து வருகிற வரை தொடர்ச்சியான தாவத், மௌத்து வரை தாவத், இதுதான் உலகத்தில் சீராக்கம் உண்டாகும். அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, உலகம் சீராகணுமா, இந்த உம்மத்தில கடைசி பகுதியில் உள்ளவங்க எல்லாரும் சீராகி நல்ல மனிதராக வரணுமா, சஹாபாக்கள் செய்யப்பட்ட அந்த உழைப்பு செய்யப்படும். இந்த உம்மத்துடைய கடைசி பகுதி சீராக மாட்டாது. எதுவரை ஆரம்ப பகுதியினர் எதன் மூலம் சீரானார்களோ அந்த முறையை கொண்டே தவிர சீராக மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொன்று விளங்குங்க, தாவத்துக்கு ஒரு மனிதன் நேரம் ஒதுக்க ஒதுக்க தாவத்தில் தன்னை ஈடுபடுத்த மாணவராக இருந்தாலும் அல்லாஹ் அவரில் மறைந்திருக்கிற திறமைகளை வெளியில கொண்டு வருவான். மஸ்ஜிதுடைய சூழல்ல ஈமான் மஜ்லிஸ்ல உட்கார்றதுனால ஒரு மனிதன் கல்வி பிரகாசமாகவே இதை போல வேறு எதாலையும் பிரகாசமாக இயலாது. கல்வி பிரகாசமானால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவான். அதை கொண்டு உம்மத்துக்கு மிகப்பெரிய ஃபாயிதா உண்டாகும். மிகப்பெரிய ஃபாயிதா. இதனால் என்ன தேவை? உள்ளம் பரிசுத்தப்படுகிற தேவைக்குது. உள்ளம் அவங்களாலதான் சமுதாயத்தில் ஆகும். நீங்க பேச்சில் என்ன சொல்ற? முஸ்லீம் டாக்டர் தேவை, முஸ்லீம் இன்ஜினியர் தேவை, முஸ்லீம் அரசியல்வாதி தேவை. தேவையா? அப்படி தேவையா? முஸ்லீம் டாக்டர் ஏன் தேவை? ஏன் முஸ்லீம் டாக்டர் தேவை? அவரு மட்டுமா மருந்து கொடுக்க தெரியும்? அவர் வேற ஜாதி மருந்தும் காவிரி டாக்டர் வேற ஜாதி மருந்துமா தெரியும்? இல்ல, எல்லாரும் பேரண்டோல் ரெண்டா பேரண்டோல் தான். ஏன் முஸ்லீம் டாக்டர் தேவை? இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண தெரியும், அவங்களையும் பண்ண தெரியாது. அதா இல்ல, பெண்ணத்துக்கு இந்த சமுதாயம் முஸ்லீம் டாக்டரை தேடுது. ஏன் தேடுறாங்க? முஸ்லிம் வைத்தியர்களே இந்த உம்மத்து தேடுது. ஃபிக்ஹ் நமக்கு சொல்லுது முஸ்லிம் வைத்தியர் அல்ல, நீதமுள்ள வைத்தியர். முஸ்லிம் வைத்தியர் யாராய்க்கணும்? தயம்மும் பாடத்தில் எழுதுறாங்க, சில மருந்துகள் போட கட்டு போடுற விஷயத்தில் அல்லது சில நோய்களுக்கு தயம்மும் செய்த விஷயத்தில் வைத்தியருடைய ஆலோசனை பெறப்படணும். சும்மா முஸ்லிம் வைத்தியர் போடல, அதில நீதமுள்ள ரெண்டு வைத்தியர்கள். அதில் என்றாலே அதுக்கு கருத்து என்ன? பெரும்பாவம் செய்யாதவராக இருக்கும். வெறும் முஸ்லிம் டாக்டரை இஸ்லாம் கேட்கல, உள்ளம் சீராக்கப்பட்ட பாவங்களை விட்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திய முஃமினான டாக்டரை எதிர்பார்க்குது. அவரால வெறும் உடம்புக்கல்ல, உடம்புக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் மருந்து கிடைக்கும். வந்த நிலைமைக்கு வரையிலும் சஹாபாக்கள் இருந்த மஜ்மால உட்கார்ந்தா, சஹாபாக்கள் இருந்த இளைஞர்களை பாருங்க, அவர்களுடைய திறமைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அவர்கள் தீனுடைய இந்த தாவத்துடைய களத்தில் ஈடுபட்டு மும்முரமாக பாடுபட்டாங்க. உலகம் அவர்களுடைய திறமைகளை பார்த்து வியந்தது, ஆச்சரியப்பட்டது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கும் போது ஓதுவாங்க. அதை எழுகிறதுக்கு ஒரு குழு இருந்துச்சு, கத்தபத்துல் வஹி, வஹி எழுதுறாங்க. அதுக்கு ஒரு அமீர் போட்டிருந்தாங்க. யார்? ரசூலுல்லாஹ் நெருக்கமாக வீட்டுக்கிட்ட இருந்தவங்க தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்கள் அந்த பொறுப்புக்கு நியமிக்கும் போதே 14 வயசு. மாதக்கணக்கில் சில நாட்களிலே யஹூதிகளுடைய பாசைய படிச்சுட்டார். ஹிபர் மொழிய தீனில் ஈடுபட ஒரு மாணவன் கூர்மையாகிறான், முஸ்லிம் கூர்மையாகிறார். துனியாவும் கூர்மையாகும், தீனும் கூர்மையாகும், ஈருலகத்துக்கும் அவரான லாபம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் ஒரு செய்தி கிடைக்குது. ஜோர்தான்ல சுமார் 2.5 லட்சம் பேர் ரோமர்கள் ஒன்று சேர்றாங்க மதீனாவை பிடிக்க. உடனடியாக ஒரு படை தயாரிக்கப்பட்டது. சுமாராக 2500 அல்லது 3000 பேர் கொண்ட படை முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அமீராக நியமிச்சாங்க யார? ஹஜ்ரத் உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அமீரா போட்டாங்க. யாரோ அப்படி இப்படி இருந்தாங்க. மூத்தவங்க இருக்கிற நேரம் அமீரா போட்டிருக்கிறது ஒரு சின்னால அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறிட்டாங்க. என்ன இப்படி எல்லாம் கதை வருது? அல்லாஹ் மீது ஆணையாக, இவருடைய தகப்பன் ஸைத் இப்னு ஹாரிஸா பல யுத்தங்களுக்கு அமீராக போயிருக்கிறார், மகனுக்கும் அந்த தகமை இருக்கிறது. யாராவது இவரை குறை சொன்னால், இவருடைய தகப்பன் ஸைதை குறை சொன்னவர் ஆவார். யார் இவருடைய தகப்பன் ஸைதை குறை சொல்றாரோ, ரசூலாகிய என்னை அவர் குறை சொல்றாரு. மிம்பர்லயும் இறங்கினார், வசியத் செஞ்சுட்டு போனாங்க, உசாமாட படையை அனுப்பியே ஆகணும், நான் மௌத்தானாலும் அன்ஃபிது ஜெய்ஷ உசாமா. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படையை அனுப்பினாங்க. ஆயிரத்துக்கு மேற்பட்ட மைல் தூரம் மதீனால இருந்து ஜோர்தான்ல, 2000 அந்த வீரர்களை எடுத்துக்கொண்டு அவ்வளவு தூரம் பயணம் செய்து, லட்சக்கணக்கான ரோவர்களை ஆயுதத்தால் அல்ல, அல்லாஹ் கொடுத்த சில தந்திரங்களை பயன்படுத்தி பெரியோரு படையோடு வந்திருப்பதை போன்று சில வேலைகளை செய்து பயமுறுத்தி ரோமர்களை ஓடச் செய்து பெரும் பாதிப்புகளை தனது படைக்கும் இல்லாமல் அழகாக மதீனாவுக்கு வந்து செய்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நெத்தியில முத்தம் கொடுத்து மதீனாவுக்குள்ள வரவேற்றாங்க. ஹஜ்ரத் உசாமாவுக்கு அப்ப வயசுத்தின 17. நாங்க பரீட்சை தாளோட ஜிஹாதி செய்த காலம் அது, பரீட்சை பேப்பரில் இருக்கிற காலம். 2500 பேருக்கு லீடரா போறார். எங்க போறார்? 1000 மைலுக்கு அங்க போய் லட்சக்கணக்கான ஆட்களை வெற்றி கொண்டு திரும்பி வரார். அல்லாஹ் இந்த தகமை ஆற்றலை எங்கு கொடுத்தான்? எந்த காலேஜிலையும் ஏறி யாருகிட்டையும் இந்த பயிற்சியை அடையல. மஸ்ஜிது நபவியில ஓல குடிசையில ஈமானுடைய அந்த மஜ்லிஸில் கிடைச்ச வெளிச்சம் இது. ஹிஜ்ரி 8 மக்காவை கைப்பற்றினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊரை பிடிச்சிட்டு அந்த ஊரில் இருந்து போகும்போது கவர்னர் போடணும், ஒரு ஆளுநரை போடணும். அவர் தான் அந்த ஊருக்கு காலி போல இருப்பாரு, மஸ்ஜிதுல தொழுகை நடத்துவார், இமாம் ஆயிப்பாரு. மக்காவை கைப்பற்றி போடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் இருந்து போறாங்க. மக்காவுக்கு அமீராக யாரை நியமிச்சது? ஹஜ்ரத் அத்தாப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு ரிவாயத்தில் இருக்குது, அவரை கவர்னரா போடுற நேரம் 16 தகமைகளை திறமைகளை அல்லாஹ் சின்ன வயதிலே வெளிப்படுத்துறான். காரணம், துனியா அவர்களுடைய பிக்கர்ல இருக்கல்ல, அவர்களுடைய பிக்கர்ல இருந்தது. இந்த தீன உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூலையிலும் முடுக்கிலும் மலையிலும் தரையிலும் ஒவ்வொரு கடலிலும் கரையிலும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த பிக்கருக்கு உதவியாக இருந்தாங்க. அல்லாஹ் அவர்கள்ட்ட இருக்கிற திறமையை தீனுக்கும் பாவித்தான், துனியாவுக்கும் அல்லாஹ் பாவிக்க வச்சான். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் ஒரு அருமையான சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். உங்களை முழுமையாக தீனுடைய இந்த சூழலில் ஈடுபடுத்தி, அந்த மாஹோலில் உங்களை ஈடுபடுத்தி அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நல்ல ஒரு மனசை ஞாபகம் வச்சுக்கோங்க, தீனுக்காக பணம் செலவழிக்கப்பட்டால் அல்லாஹ் பணத்தில பறக்க செய்வான். ஆயுள்ல செலவழிச்சீங்கன்னா ஆயுள்ல பறக்க செய்வான். ஆயுள்ல பறக்கத் என்பது என்ன? வாழ்ற கொஞ்ச காலத்தில அதை விட இன்னும் பல மடங்கு ஆண்டு காலங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் சாதிக்க முடியாததை நீங்க சாதிச்சுட்டு மௌத்தாகுவீங்க. இல்மிலையும் அல்லாஹ் பறக்க செய்வான். எதை தீனுக்கு செலவழிக்கிறீங்களோ அல்லாஹ் அதுல பறக்க செய்வான். ஏன்? ஹதீசுல் குதுசியில நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். புகாரி ஷரீஃப்ல கிதாபுன் நஃபகாத் என்ற அந்த பாடத்தின் முதல் ரிவாயத்தில் வரக்கூடிய ஹதீசுல் குதுசி, இப்னு ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், ஆதமுடைய மகனே நீ செலவு செய், நான் உனக்கு செலவு தாரேன். தீனுக்கு செலவழித்தால் அல்லாஹ் செலவு தாரதாக வாக்களிக்கிறான். நீ செலவழி, நான் உனக்கு செலவு தாரன். தீனுக்கு செலவழிச்ச யாரும் நஷ்டப்பட்டதில்லை. சஹாபாக்கள் ஏராளமான வரலாறுகளை பார்க்கிறோம். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க பார்க்கிறோம் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி இருந்தா ஜுபைதா, பெரியோர் சீமாட்டி. அல்லாமா இப்னுல் ஜௌசி கிதாபுல் அதப் எழுதுறாங்க, அவ மக்காவுக்கு இலவசமாக நீர் வாரத்துக்கு ஏற்பாடு செஞ்சான். 10 மைலிலிருந்து தண்ணி வந்துச்சு. மக்காவில் உள்ள மக்களுக்கு தண்ணி பிரச்சனை. ஒரு பீப்பாய் தண்ணி வாங்கறதாக இருந்தா எங்கட காசு படி இப்ப சுமார் 25,000 செலவழிக்கும். அவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு. இவங்கட ஊழியர்கள் கணக்கிட்டு சொன்னாங்க, பல கோடி தீனார்கள் நீங்க செலவழிக்க வேண்டி வரும் இந்த திட்ட தமிழ் செய்ய. அவ சொன்னா, இதுல நீங்க மண்வெட்டியால் ஒரு அடி அடிக்கிறீங்க, ஒரு அடிக்கு ஒரு தீனார் 25,000 செலவழியுது என்று வந்தாலும் இந்த திட்டத்தை அமல்படுத்தி தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறோம். ஏன்? மக்களுக்கு நீருடைய ஏற்பாடு. அவட மாளிகையில் அவ பத்தி எழுதுறாங்க, ஒரு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க, 2 மாதம் மக்கா மதீனால தங்கி இருந்தாங்க. ஏழைகளுக்கு கொடுத்த தொகை மட்டும் 70 கோடியாம். 70 கோடி. அவட மாளிகையில 100 அடிமை பெண்கள் வேலை செஞ்சாங்க. 100 பேரும் ஹாஃபிலாக்கள், குர்ஆன் மரணம் செய்த ஹாஃபிலாக்கள். அவர்களை வச்சிருந்தது, ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 3 ஜுசு ஓதணும், மாறி மாறி 24 குர்ஆன் ஓதணும். 300 ஜுசு 10 குர்ஆன் ஹத்தும் செய்வாங்க. 300 ஜுசு 10 குர்ஆன் நாளாந்தம் அந்த மாளிகையில ஹத்தும் செய்யப்படும். எழுதுறாங்க சரித்திர ஆசிரியர்கள், அந்த மாளிகைக்குள்ள போனா தேம்பூச்சிகளுடைய சத்தத்தை போன்று குர்ஆன் ஓதும் ரீங்காரம் கேட்டுக்கொண்டிருக்குமா. இந்த பெண்மணி மௌத்தாகிட்டா. அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா ஜுபைதாவை கடவில கண்டு கேட்டாங்க, மா ஃபஅலல்லாஹு பிக்கி, அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொண்டான்? உலகத்தில் என்னமோ செஞ்சுட்டு போனீங்க, அல்லாஹ்வோட முடிவு என்ன? அவ சொன்னா, அல்லாஹ்வோட பாதையில மக்களுக்காக நான் ஒரு பாதையொண்ட வெட்டினேன், அதுல முதலாவது மண்வெட்டி அடிச்சாங்களே, அடிச்சத்தோட அல்லாஹ் என்ன சகல பாவங்களையும் மன்னிச்சாங்க. நாங்க சிந்திக்கணும், மனிதன் நடந்து போறதுக்குள்ள ஒரு பாதையை வெட்டுறதுக்காக ஒரு மண்வெட்டியை அடிச்ச உடனே அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதுனா, ஒரு மனிதருடைய கபரு வெளிச்சமாகிற பாதை, அந்த பாதையை காட்டுறதுக்காக எங்கட பணத்தை செலவழிச்சு ஒரு 8 வைக்கிறோம், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு என்ன செய்வான்? தீனுக்கு செலவழித்த அனைவர்களும் அதனுடைய பிரதிகூலிகளை உலகத்திலையும் பார்த்துட்டு போனா. நேத்து நான் முந்தின நாள் வாசிச்சேன் அல்லாமா சந்தாவியுடைய ஒரு கட்டுரை. அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிறேன். என்ன மனைவி சொல்லுவா, பிள்ளைகளை நிக்காக முடிச்சு கொடுக்கணும், வீடு கட்ட வேண்டிய தேவை இருக்குது என்று சொல்லுவா. ஒரு தக்காசா வந்தது, தீனுடைய தேவை, முழு பணத்தையும் அல்லாத பாதையில குடிச்சிட்டு முழு பணம். மனைவி சும்மா இருப்பா, மூஞ்சில பாயிரா. இருந்த பணத்தையும் கொடுத்தா எப்படி வீடு கட்டுற, எப்படி வாழ்ற? இவர் சொன்னாரு, இது அல்லாட ஹசானால் உள்ள விஷயம், எங்களோடு உள்ளதல்ல. அல்லாத ஹசானா அது எப்படிப்பட்ட வங்கி என்றா, 1:70,000 லாபம் தாரையில். உலகத்தில் எந்த பேங்க்லயும் அப்படி கிடைக்காது. அல்லாட பேங்க்ல 1 ரூபா போட்டா 70,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். குரானவாதம், நீ பாப்பா இந்த 1000 லாபத்தை சொல்றாரு. சிரியாவில் இருந்து என் கூட்டாளி ஒன்று வந்தாரு, அவருக்கு சொன்னார், எனக்கு நீ கடனோன்னு வந்தா கேளு, நான் தாரேன். நான் சொன்ன இப்படி தேவை நினைக்கிறது, கடனா தந்தாரு, அழகா விட்டு கட்டினேன். அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு சின்ன ஒரு வியாபாரத்தை ஏற்பாடு செஞ்சு தந்தான், அந்த வியாபாரம் சின்னதாக இருந்தாலும் எவ்வளவு பரக்கத்தாக இருந்துச்சுன்னா குறுகிய காலத்தில் முழு கடனை கொடுத்து போட்ட. மனைவி வீட்டு கிட்ட பாத்தியா கொடுத்தது என்னாச்சு? அவங்க எழுதுறாங்க, அவங்கள வாப்பட உஸ்தாது தானா அல்லாமா சலீம் மசூதி ரஹ்மஹுல்லா, பெரிய தர்ம சிந்தனை உள்ளவர், அல்லாட பாதையில செலவழிக்கணும் துடிப்பு உள்ளவர். பாதையில் ஒரு நாள் வந்து கொண்டிருந்தார், ஒரு மனிதன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறான், ஜுப்பாவை கலட்டி அவருக்கு அணிவிச்சுட்டு வெறும் சாரத்தோடு விட்டு வந்து செய்தார். அப்படி தர்ம சிந்தனை உள்ளவர். ஒரு நாள் ரமலான்ல இஃப்தாருக்கு உட்கார்ந்திருக்கிறாங்க, கொஞ்சம் ஏதோ இஃப்தாருக்கு ஏற்பாடுகள் நடந்திருக்குது, மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. மனைவி ஒரு தேவைக்கு உள்ள போனான், ஒருவன் கதவை தட்டினான், அழுதுகிட்டு சொன்னான், அல்லாஹுமே தானையாக நானும் இந்த குடும்பமும் பசியில, இஃப்தார் செய்யக்கூட வழி இல்ல. என்ன செஞ்சாரு? சூப்பராவோட சுத்தி கொடுத்துட்டாரு. மனைவி வந்து பார்த்தா சந்தோஷமா இல்ல உட்கார்ந்துருந்தாங்க, இஃப்தாருக்கு சூப்பராவோட சுத்தி கொடுத்து சொன்னா பக்கத்திலே உட்காரலாம், உள்ளவெல்லாம் மூஞ்சில கறி போச்சுனவையில. இவர் சொன்னாரு, இல்ல சதக்கா இருக்கிறது அல்லாட பாதையில செலவழிக்கிறது, அது பெய்து எங்களுக்குள்ளத தேடிக்கொண்டு வரும், அனுப்பி இருக்கிறேன் வரும் பாரு, அனுப்பி இருக்கிறேன் வரும், ஒண்டல்ல 70,000 வரும் சொல்றார் அல்லாஹு மீது ஆணையாக. கொஞ்ச நேரத்தில் கதவு பலமா தட்டப்படுகிறது, பயந்து போய் கதவை திறந்தோம், பல பேர் பரபரப்போடு இருக்கிறாங்க, தட்டு தட்டாக வீட்டுக்குள்ள வருகிறது, பழம் வேற, பலகாரம் வேற, சாப்பாடு வேற, பொறிச்ச மீன்கள் வேற, எல்லாம் கொண்டு வந்து பரத்துறாங்க, என்னப்பா இங்க கொண்டு போடுறீங்கடா சொன்னாரு. எங்க அமீர் இஸ்மாயில் பாஷா இஃப்தாருடைய பெரிய விருந்தொன்று ஏற்பாடு செஞ்சிருந்தாரு, முக்கிய பிரமுகர் ஒன்றுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாரு, கடைசி நேரத்தில் அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச அமீர் சொன்னாரு, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க யாரும் இந்த உணவு தட்ட தொடக்கூடாது, அவ்வளவையும் இஸ்மாயில் சலீம் மசூதி வீட்டுல கொண்டு போடு. அமீரோட கோபத்தை இறக்கத்தான் நாங்களும் இஃப்தார் செய்யாம தூக்கிட்டு இங்க வந்தோம், போட்டு போயிட்டாங்க. மனைவியிட மூஞ்ச பார்த்து கேட்டாரு, பாத்தியா இருந்தது போயிட்டா, போயிட்டு எடுத்துட்டு வந்துச்சான். பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வழியில எதையெல்லாம் செலவழிக்கிறோமோ அது பெய்து எங்களுக்கு ஹைரை கொண்டு வந்து தரும். அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கும் போது உலகத்தில் ஹிதாயத் பரவும், வீடு வீடாக, நாடு நாடாக, கிராமம் கிராமமாக மக்களுடைய ஹிதாயத்துக்கு எங்கட அறிவும் நேரமும் பணமும் செலவழிக்கப்பட்டா எங்கட வாழ்க்கையை அல்லாஹ் எதிர்காலத்தில் மனமாக்குவான். தயாராகும் இன்ஷா அல்லாஹ், தைரியமாக எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியாக அல்லாட பாதையில நான் வெளியாகிறதுக்கு தயார் என்று நீயத்துள்ள எழுவோம் இன்ஷா அல்லாஹ். 4 மாசமா இருக்கையிலும், 40 நாளா இருக்கையிலும், சில்லாவா இருக்கையிலும், உடனடியாக பேரு கொடுத்தவங்க எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாட பாதையில உடனடியாக நான் வெளியாகி பாடுபட தயார் என்று சொன்ன சகோதரர் எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். தைரியமாக எழுவுங்க, தைரியமாக எழுவுங்க. எதை கொடுக்கிறீங்களோ நீர் இறைகிறது போல இறைஞ்சி கொண்டே இருக்கும் அது. எழுவுங்க இன்ஷா அல்லாஹ், தைரியமா எழுவுங்க, தைரியமாக எழுவுங்க. அல்லாஹ் அறிவில பறக்க செய்வான், விளக்கத்தில் பறக்க செய்வான், ஆற்றல பறக்க செய்வான். எழுவுங்க இன்ஷா அல்லாஹ், தைரியமா எழுவுங்க. இன்னும் எழுவுங்க, யார் இருக்கிறீங்க?